அனாதிமுக்க சித்திருவாய் நிலைபெற்று நின்று மீளவும் அவ்வுலகத்தை முன்போல மறுவிக்கும். மறுவிக்கும் என்றால் தோற்றுவிக்கும். அந்த இடத்துலதான் அவர் கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அனாதிமுத்த சித்திருவாய் நிலைபெற்று நின்று யார் பொருட்டு இந்த உலகத்தை தோற்றுவிக்கும்? அனாதி பெத்த சித்துருவின் பொருட்டு. ரொம்ப அற்புதமான கருத்து. ஏனென்றால் முதல் நூல் ஆசிரியர் சுவஞான போதத்திலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார், உலகம் மீளத் தோன்றுவது என்ற கருத்தினை முதற் சூத்திரத்திலே ஒடுங்கி மலத்து உளதான் என்ற இடத்திலே குறிப்பிடுகிறார். ஒடுங்கி மலத்து உளதான், ஒடுங்கி சங்காரகாரணன், ஒடுங்கி என்றால் அந்த சங்காரகாரணன் என்று பொருள், அளித்தற் தொழிலை செய்யும் கடவுள். அந்த இடத்துல நீக்க பொருள் பயக்கும் இன்னுருபை விரித்துக் கொள்ள வேண்டும். ஒடுங்கியின் ஒடுங்கியிடம் இருந்து என்று பொருள், சங்காரகாரனிடம் இருந்து உலதான், உலகம் மீளத் தோன்றுவதான். ஏன் மீளத் தோன்றுவதான்? அதுக்கு விடையும் சொல்லியிருக்காங்க, மலத்து ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு. அங்க முதலாசிரியர் அவ்வளவு சுருக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், ஒடுங்கி மலத்து உலதாம் என்பதில் எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆகவே அது வந்து ஏனையோருக்கும் தீவிரதர சத்தினிவாதருக்கு மட்டுமே அன்றி ஏனையோருக்கும் பொருள் புடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வழிநூலை செய்தார்கள். ஆகவே இங்கு வந்து அந்த அடைமூலம் கொடுத்திருக்கின்றார். சித்தூருன்னு சுவாமிய வெறுமனை சொல்லாம அனாதி முத்த சித்தூருன்னு, அனாதி முத்த சித்தூருங்கும் போது அப்ப இன்னொரு சித்தூர் இருக்கின்றது, அது அனாதிய பெத்த நிலையில் இருப்பது. ஒரு அறிவுடைய பொருள் இருக்கின்றது, அதை அனாதியே முத்தி நிலையில் உள்ள அறிவுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அனாதிய பெத்த நிலையில் உள்ள அறிவுடைய பொருளும் இருக்க வேண்டும் என்பது அங்கு பெறப்படுகின்றது. வெண்டாமரை அப்படின்னு அங்க வந்து நாம இனம் பற்றி அடை எடுத்து கூறும் பொழுது, அப்ப அந்த வெண்டாமரைன்னு சொல்லும் பொழுது அது ஒரு இனத்தை குறித்தது. அப்போ அதுக்கு வேறாக செந்தாமரை என்று வேறொரு இனமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி அனாதி முத்த சித்துருன்னு சொல்லும் பொழுது அனாதி பெத்த சித்துரு உண்டு. அனாதி முத்த சித்துருன்னா என்ன பொருள்? அனாதியே முத்தி நிலையில் உள்ள அறிவுடைய பொருள். அப்படி சொல்லும் பொழுது அப்ப அனாதியே பெத்த நிலையில் உள்ள அறிவுடைய பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருளினுடைய அந்த அனாதி பெத்த நிலையினை நீக்கும் பொருட்டுத்தான் இந்த உலகத்தை இறைவன் தோற்றுவிக்கின்றான், ஒடுக்குகின்றான், மீளவும் தோற்றுவிக்கின்றான். ஏனென்றால் உயிர்கள் இளைப்பார வேண்டும். ஆகவே அவற்றின் பெத்த நிலை நீங்கும் வரை உலகத்தை ஒடுக்காமலே வைத்திருக்க முடியாது. பள்ளிக்கூடம் தான் நடத்துகின்றார் என்று சொன்னால் கோடைக்காலம் வரும்பொழுது விடுமுறை விடுகின்றார். ஏன்னா மாணவர்கள் இளைப்பார வேண்டும், இளைப்பாரிதான் தொடர்ந்து அந்த கல்வியை படிக்க வேண்டும். ஆக மூடிய பள்ளிக்கூடத்தை மீண்டும் ஏன் திறக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இன்னும் அந்த கல்வி குறித்த அறியாமை மாணவர்களுக்கு நீங்க வேண்டி உள்ளது, அதிலே தெளிவான அறிவை பெற வேண்டி உள்ளது. ஆகவே மீளவும் திறக்கின்றார்கள். அப்ப ஏன் அடைச்சாங்க? அவங்களுக்கு தெளிவான அறிவு வரத வரைக்கும், அறியாமை நீங்கிற வரைக்கும் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியதானன்னா அவர்கள் இளைப்பார வேண்டும். அது மாதிரி பல்வேறு பிறவிகளை இந்த உயிர்கள் எடுக்கின்றன. உலகம் தோன்றி விடும்போது இருக்கட்டும், உலகம் தோன்றி நிலைபெற்றிருக்கின்ற காலத்திலே உயிர்கள் ஒரு பிறவியா எடுக்கின்றன. உலகம் நிலைபெறுகின்ற காலம் மிக நீண்ட காலம், பல யுகங்கள் கற்பங்கள் நிலைபெறும். ஆனா உயிர்கள் வந்து எத்தனை முறை மாறி மாறி பிறந்து இறக்கின்றன. அப்படி பல்வேறு பிறவிகள் எடுப்பதனாலே உயிர்கள் களைப்படை. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்பது திருவாசகம். ஆகவே அந்த இழைப்பை போக்கும் பொருட்டுத்தான் எல்லா உயிர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஓய்வு கொடுப்போம் சொல்லிதான் உலகங்கள் யாவற்றையும் எம்பெருமான் ஒடுக்கிக் கொள்கின்றார். அப்படி ஒடுக்கிய உலகத்தை அந்த உயிர்களை பற்றியுள்ள ஆணவ மலம் இன்னும் நீங்காமையினாலே அந்த ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு அதற்கு உரிய முறையிலே உயிர்கள்லாம் அந்த உலகத்திலே பிறவி எடுத்து வினைகளை செய்து வினைப்படங்களை நுகர்ந்து அதன் மூலம் பக்குவப்பட்டு யான் எனது என்ற செருக்கினை அந்த உயிர்கள் தவிர்ப்பதன் மூலம் அந்த மலச்சேர்க்கையிலிருந்து இந்த உயிர்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று பரங்கருணையுடன் ஒடுக்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றார். அதெல்லாம் நாம வந்து சூத்திரங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க பார்க்க நமக்கு நன்றாக விடும். ஆகையினாலே இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், அனாதி முத்த சித்துரு என்று இனம் பற்றி அடைமொழி கொடுத்ததனால் அனாதி பெத்த சித்துரு என்று பொருள் உள்ளது. அந்த பொருளின் பெத்த நிலையை நீக்கும் பொருட்டே இந்த உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றார் என்று சொல்வதன் மூலம் ஒடுங்கி மலத்துள்ளதான் என்ற அந்த முதல்நூல் கருத்தினை வழிநூல் ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். விசேட உரையிலே கூறுவார். இப்பொழுது அந்த வந்து நின்று போவது, போவதுங்கிறது ஒருமையா இருக்கின்றதுன்னு பார்த்தோம். அது போதல் என்ற தொழிலின் மேல் நின்றது என்பதை திருக்கோவையார் மேற்கோள் காட்டி அதை போல இதை கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருஞான சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். கொல்லப்படாது மறப்பது அறிவில் என் கூற்றுக்கடே என்பதனுள் இது வந்து திருக்கோவையார் உள்ள பாடல் 87வது பாடல். கொல்லப்படாது மறப்பது அறிவில் என் கூற்றுக்கடே என்பதனுள் கொல்லப்படாது என்பது போல, அந்த இடத்துல கொல்லப்படாது என்பது ஒருமை வினையாக காணப்படுகின்றது. ஆனால் அது கொல்லப்படாத ஒரு கொல்லப்படவில்லை என்று அந்த தொழிலை குறித்து நிற்கின்றது. அதுபோல போவது என்னும் ஒருமை அத்தொழில் மேல் நின்றது, போதல் என்ற தொழில் மேல் நின்றது. இங்கு கொல்லப்படாது என்பது கொல்லப்படாது இருத்தல் என்ற தொழில் மேல் நின்றது போல, இங்கு போவது என்பது போதல் என்ற தொழில் மேல் நின்றது. திருக்கோவையார் அந்த பாடலை விளக்கமாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். உம்மை இறந்தது தடியிற்று போவதும் ஆதலாலே, போவதும் ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது இந்த உலகம் வருவது மட்டுமல்ல நிற்பது மட்டுமல்ல போகவும் செய்வது. இந்த உலகம் தோன்றியிருக்கின்றது, அது மாதிரி நிலை பெற்றுள்ளது, இறுதி காலத்துல அழியவும் செய்வது. அழியவும் அப்படின்னு உண்மை கொடுத்தா தோன்றுதல் இருத்தல் இவற்றோடு மட்டுமன்றி அழியவும் செய்வது அப்படிங்கிற கருத்தை தருது இல்லையா. இந்த மாதிரி கருத்தை தான் என்ன சொல்றோம், இறந்தது அழியன்னு சொல்றோம். அத உண்மை இறந்தது அழியிற்று என்று சொன்னார்கள், போவதும் என்பதில் உள்ள உண்மை. அப்புறம் தருபவன் ஒருவன் வேண்டும் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோமே, தருபவன் ஒருவனை இவ்வுலகம் அவாய் நிற்கும் என்று சிறப்பாக உரை கூறினார்கள். ஒருவன் என்பதில் அந்த ஐயுருவை விரித்துக் கொள்ள வேண்டும், அது இரண்டாம் வெற்றுமை உருவு. அதுதான் குறிப்பிடுகின்றார்கள், ஒருவனை என்னும் இரண்டாவதும், ஒருவன் என்பதில் ஐங்கிற அந்த இரண்டாம் வெற்றுமை உருவு, அதைத்தான் சொல்றாங்க. ஒருவனை என்னும் இரண்டாவதும், அப்புறம் தான் முதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல தானே முதல்னு பெருநிலை ஏகாரம் விதித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தானே என்னும் பெருநிலை ஏகாரமும் விகாரத்தால் தொக்கன. பாடல்ல வந்து ஒருவன் வேண்டும் தான் இருக்கு, ஒருவன் வேண்டும் அப்படின்னு தான் இருக்கு, ஒருவனை வேண்டும்னு அந்த ஐ உருவு இல்ல. அது வந்து செய்யுள் விகாரத்தால் அங்கு தொக்கது. அதாவது செய்யுள்ல வந்து சில இடங்கள்ல வந்து ஓசையை காக்கும் பொருட்டு சில உருவுகளை வந்து விரித்து சொல்லாமல் அங்கே தொக்க வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி வைத்திருப்பதைத்தான் செய்யுள் விகாரத்தால் தொக்கதுன்னு சொல்லுவாங்க. கருபவன் ஒருவனை வேண்டும்ங்கும் போது இங்க ஓசை சிறக்காது, ஒருவனைங்கும் போது அது விளச்சீர் ஆயிரும். ஒருவன் மாச்சீர் வைத்தாதான் அந்த இடத்துல ஓசை சிறக்கும், அதனால அப்படி வைத்தார்கள். ஏனென்றால் முந்தைய அடிகளில் உள்ள இரண்டாம் தீர்கள் ஒருத்தி வந்து என்பவையெல்லாம் மாச்சீராக இருக்கின்றன, அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒருவன் வைத்தார்கள் செய்யுள்ள அந்த ஓசையை காக்கும் பொருட்டு. நாம பொருள் பண்ணும் போது தக்க உருவுகளை விரித்துக் கொள்ள வேண்டும். அதனால ஒருவனை என்னும் இரண்டாவதும், தான் முதல்ங்கிறதுல தானே முதல், பெருநிலை ஏகாரம். பெருநிலை ஏகாரம்னா இந்த சங்கார கடவுளே முதற் கடவுள் அப்படிங்கும் போது ஏனையோர் முதற் கடவுளர் அல்லர் அப்படின்னு மற்றவர்கள் எல்லாம் பிரிச்சிருது, முதற்கடவுள் அல்லர்னு பிரிச்சிருது. அதனால அது பெருநிலை ஏகாரம். தானே என்னும் பெருநிலை ஏகாரமும் விகாரத்தால் தொக்கன என்று கூறினார். ஈறு ஆகு பெயர், ஈறு ஈருமாகி என்று வருகின்றது அல்லவா, ஈருமாகி அதுல ஈறு என்பது ஆகு பெயர். ஈறுனா இறுதின்னு அர்த்தம், முத்தொழில்கள்ல இறுதி தொழில் அழித்தல். ஆகவே அது அடித்தல் என்றுதான் ஈருங்கிறது அடித்தல்னு பொருள் வரும், அது ஆகு பெயரா அந்த அடித்தல் தொழிலை செய்பவனை குறித்தது. ஆகவே ஈறு என்பது அடித்தல் சங்காரம், அது ஆகு பெயரா அந்த சங்கார காரணனை குறித்தது, அதான் ஈறு ஆகு பெயர் என்று சொன்னார்கள். உம்மை சிறப்பு, ஈராகின்னு சொல்லாம ஈரும் ஆகினாங்களே அது சிறப்பு. தோற்றுவிப்பவன் காப்பவன் மட்டுமல்ல ஒடுக்குபவனும் அவன் தான். அப்ப பிரம்ம விஷ்ணுக்கள் தோற்றுவிப்பவர்கள் காப்பவர்கள் சொல்றாங்களே அப்படின்னா அதற்கெல்லாம் அந்த தடைக்கெல்லாம் விடை வந்து அதிகரணத்தில் இருக்கின்றது. முதல் அதிகரணம் வரும்பொழுது நாம் அதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஆக உண்மை சிறப்பு, ஈரும் ஆகி சங்காரகாரனாகவும் விளங்கி அப்படிங்கும்போது சிறப்பு உண்மை. இப்ப வந்து ஒரு சிறந்த ஒரு உணவை ஒருவன் உண்டு வருகின்றான் என்று சொன்னார், உணவு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா தேவருக்கும் கிடைக்காத உணவு அப்படின்னு சொல்லும்போது தேவருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை மூலமா அந்த உணவனுடைய சிறப்பை சொல்றான். தேவர்களுக்கும் கிடைக்காது அந்த உணவு, அப்படிப்பட்ட சாப்பாடியா அப்படின்னு சொல்றான்னா அந்த இடத்துல உண்மை சிறப்பு உண்மை, அந்த மாதிரி சிறப்பு உண்மை வரும். ஆகி என்பது பெயர், ஈரும் ஆகி அப்படின்னு சொன்னா ஆகி என்பது அந்த இடத்துல பெயர் சொல்லா இருக்கின்றது, ஆனவன் அப்படின்னு அந்த பெயர் சொல்லாவது. உரையில நம்ம பாத்துக்கலாம் ஆகிங்கிற இடத்துல எங்க உரை சொல்றாங்க பார்த்தா அதுக்கு எப்படி நமக்கு பெயரா இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிடும். அது நம்முடைய குருமூர்த்தியுடைய பதவுரையை பார்த்தா அந்த ஈருமாகி அப்படிங்கிற பதமே அங்க இருக்கும், அதுக்கு பொருளும் இருக்கும் இல்லையா. ஈருமாகி ஈறு சங்கார காரணனே அப்படின்னு இருக்கின்றது இல்லையா, அதான். ஆகி என்பது பெயர். ஆனவன் சங்காரகாரனாகவும் ஆனவன். அப்புறம் மறுவித்தல், முன்போலவே தோன்றச் செய்தல். மறுவித்தல்னா மீளவும் தோன்றச் செய்தல். ஆனா மறுவிடும் தான் பாடல்ல இருக்கு, மறுவித்திடும்னு பொருள் கொண்டோம். ஏன்னா அங்க விவ்வகுதி தொக்கு நின்றது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. விவ்வகுதி அப்படி தொக்கு நிற்கலாமா? அதுக்கு எடுத்துக்காட்டு திருக்குறள் ஒன்று காட்டுகின்றார்கள். நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுல குடிபொன்றி என்பதுல விவ்வகுதி தொக்காது. குடி பொன்று வித்து அப்படின்னாங்க, பொன்றின்னு தான் பாட்டுல இருக்கு, பொன்று வித்து அப்படின்னு பொருள் பண்ணுவார்கள். அதாவது நாம வந்து நடுவுநிலைமையின்றி, நடுவுநிலைமையோடு இருந்தா எப்படி இருக்கணும், நம்ம பொருள் நமக்கு இழப்பு வரக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி அடுத்தவனுக்கும் நம்மால இழப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆனா தாம் பொருளை மட்டும் நல்லா பாதுகாத்துட்டு ஆனா அடுத்தவன் பொருளுக்கு இழப்பை ஏற்படுத்தினார், அது நடுவுநிலைமை இல்லை. எப்படி இழப்பை ஏற்படுத்துறோம்? அடுத்தவன் அறியாமல் அவன் பொருளை தான் அபகரித்துக் கொள்ளுது, அது வந்து நடுவுநிலைமை தவறிய செயல். இப்படி நடுவுநிலைமை தவறி வரம்பிகந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் அது குடியையே அழித்து விடும். அழித்த அதை வந்து பொன்று வித்தல் சொல்லுவாங்க, அழித்தரை வந்து பொன்று வித்தல், ஆக பொன்று வித்திடும் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல பொன்றின்னு சொல்லியிருக்காங்க, பொன்று வித்து அப்படின்னு அங்க பொருள் பண்ணணும். விவ்வகுதி விரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே குடி பொன்றி என்பதில் எப்படி விவ்வகுதி தொக்கதோ பொன்று வித்துன்னு பொருள்படுதோ அது மாதிரி மறுவிடும் என்பதில் மறுவு வித்திடும் என்று விரிக்கத்தக்க அளவிலே விவ்வகுதி தொக்கது என்று கூறுகின்றார். அப்புறம் முழுவதும் ஒடுங்கியவின் முதல்வன் எவ்வாறு நிற்பன் அப்படின்னு ஒரு ஐயம் எடுகின்றதல்லவா. உலகம் முழுக்க ஒடுங்கிய பிறகு முதல்வன் எப்படி இருப்பான்? அப்படியே களைத்து போய் இருப்பானா, சோர்ந்து விடுவானா என்றெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய அனுபவம் பற்றி கேள்விகள் எழும். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த குறையும் கிடையாது. அனாதியே முத்தி நிலையில் உள்ள சித்துரு அல்லவா, அந்த நிலையில் அப்படியே நிறைவேற்றி விளங்குவான். அதான் அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணி நின்று அப்படின்னா. ஆக இந்த சொற்களை எல்லாம் ஏன் ஆசிரியர் பயன்படுத்துகின்றார் என்பதற்கு தக்க காரணம் கூறி விளக்குகின்றார் நம்முடைய உரையாசிரியர். அதான் உரையின் சிறப்பு. அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றேன்னு ஏன் இவ்வளவு நீட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் உலகத்தை பூரா சுவாமி ஒடுக்குகின்றார், ஒடுக்கிய பிறகு அவர் எவ்வாறு நிறைவேறுகின்றார் அப்படின்னா, அனாதியே முத்தி நிலையில் இருந்தார் அல்லவா, பேரறிவு பிளம்பாக இருந்தார் அல்லவா, அப்படியே நிறைவேறுகின்றார். அந்த தொழிலை செய்வதனால் அவருக்கு எந்த இழைப்போ விகாரமோ கிடையாது என்பதை அங்கே உணர்த்துகின்றார். அனாதிமுத்த சித்துரு என்பதில் ஆய் என்ற அந்த ஆக்கச்சொல்லை அங்கே நாம் வந்து விரித்துக் கொள்ள வேண்டும். ஆக்கச்சொல்லை வருவித்து அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணி நின்று அப்படின்னு சொல்றோம். அதான் ஆக்கச்சொல் வருவித்துரைக்க என்று கூறினார். ஆய் என்பதுதான் அந்த ஆக்கச்சொல். அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணி நின்று, நிறைவேற்று நின்று உலகத்தை மீளவும் தோற்றுவித்துடும். அப்போ அனாதிமுத்த சித்துருன்னு சொல்லும் பொழுது அப்போ இன்னொரு இனம் இருக்கணும், அனாதி பெத்த சித்துரு அப்படின்னு பார்த்தோமே, அது இந்த இடத்துல சுவாமிகள் விசேட உரையில சொல்றதுனாலதான் நமக்கு அது புலப்படுகின்றது. சொல்கின்றார் பாரு, அனாதிமுத்த சித்துரு என இனம் பற்றி அடையெடுத்தலின் அனாதி பெத்த சித்துருவும் உண்டு என்பதும் மீளவும் மறுவித்தல் அதன் பொருட்டு என்பதும் பெற்றான். ஆக ரெண்டு கருத்துக்கள் நமக்கு பெறப்படுகின்றன. அனாதி முத்த சித்துரு அப்படின்னு சொன்னதுனால அனாதி பெத்த சித்துரு ஆகிய உயிர்கள் உள்ளன என்பதும், அப்போ அந்த உலகத்தை மீள தோற்றுவித்தல் அந்த அனாதி பெத்த சித்துருவின் பொருட்டு தான், தன் பொருட்டு அல்ல. ஏன்னா இவன் அனாதி முத்தன், இவனுக்கு என்ன குறை என்ன தேவை ஒன்றும் கிடையாது. இவன் ஏன் தன் பொருட்டு உலகத்தை தோற்றுவிக்கணும், ஒடுக்கணும், மீளவும் தோற்றுவிக்கணும், எந்த அவசியமும் கிடையாது. அப்போ இந்த செயல்களை யார் பொருட்டு செய்கின்றான் என்றால், அனாதியே பெத்த நிலையில் இருக்கின்றன உயிர்கள். பெத்த நிலைங்கும் போது மலச்சார்பு தானே, அப்ப பெத்த நிலை நீங்குதெல்லாம் மலச்சார்பு நீங்குதல்தான். ஆகவே அந்த உயிர்களின் மலச்சார்பினை நீக்கும் பொருட்டு தான் அனாதிமுத்த சித்துரு மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கின்றான் என்ற கருத்தினை குறிப்பாக வழிநூலாசிரியை உணர்த்துகின்ற பாங்கினை நாம் உணரும்படி நமக்கு எடுத்துரைத்து அருள்பவர்கள் நம்முடைய சிவஞான குருக்கள். இதன் மூலம் ஒடுங்கி மலத்துள்ளதான் என்ற அந்த முதல்நூலாசிரியர் கருத்தினை வழிநூலாசிரியர் காட்டுகின்ற அந்த திறத்தினை நமக்கு எடுத்துரைத்து இன்புறுத்துகின்றார்கள். அனாதி முத்த சித்துரு என இனம் பற்றி அடை அடுத்தலின் அனாதி பெத்த சித்துருவும் உண்டு என்பதும் மீளவும் மறுவித்தல் அதன் பொருட் என்பதும் பெற்றாம் மலத்துளதாம் என்றார் முதநூலாசிரியரும் என்று கூறுகிறார். உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவது என்று கூறினாலே போதுமானது. ஏன் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம்னு ஒரு அடை கொடுத்தார் அப்படின்னா, அங்க உலகம் தோன்றி இருந்து அழிவதை ஆட்சேபிக்கின்ற சிலருக்கு அங்கு ஆட்சேபிப்பதற்கு வழி இல்லாமல் போகட்டும் என்று சொல்லிதான். அதை நாம முதல்ல பார்த்தோம் அந்த விளக்கத்தை. ஆகவே அவைவ பகுப்புடைய உலகம் தோன்றியிருந்து அழிவதுன்னா அப்போ அதுக்கு மேல பேச்சு இல்ல. ஆமா, அவைவ பகுப்புடைய பொருள் எல்லாமே தோன்றியிருந்துதான் அழியும். இவ்வுலகமும் அவைவ பகுப்புடையது, ஆகவே உலகம் தோன்றியிருந்து அழிகின்றது, அது சரிதான் அப்படின்னு அங்க வந்து மேற்கொண்டு கேள்வி எழாது. ஆக இப்படி ஒரு ஏதுவை தனியாக சொல்லாமல் மேற்கோளோட வந்து அடை கொடுத்து சொல்லிவிட்டால் அதைத்தான் என்ன சொல்வார்கள், குறிப்பு ஏது என்பார்கள். இந்த உத்தியினை வந்து உடம்போடு புணர்த்தல் என்று சொல்வார்கள். ஆகவே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்தல் உரைத்திடும் என்று சொன்ன அந்த அடைமொழி வந்து உலகம் வந்து நின்று போவது, அதாவது உலகமானது தோன்றியிருந்து அழிவது என்ற அந்த கருத்தை சாதிக்க வந்த குறிப்பு ஏது. உலகம் தோன்றியிருந்து அழிவதுங்கிறதே ஏதுதான், எதற்கு ஏது அப்படின்னா இந்த உலகத்தை தோற்றுவிப்பான் ஒருவன் வேண்டும் அப்படிங்கிற அந்த மேற்கோளுக்கு இவ்வுலகம் தோன்றியிருந்து அழிவது என்பது ஏது, உலகம் தோன்றியிருந்து அழிவதுங்கிறது எப்படி ஒப்புக்கொள்வது அப்படின்னு ஒரு தடை வரலாம். ஆகவே அந்த ஏதுவுக்கு ஏது ஒருமுகமாக அவைவ பகுப்புடைய உலகம் தோன்றியிருந்து அழிவதால் தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை உலகம் வேண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையினாலே வந்து நின்று போதலாகிய ஏதுவை சாதிக்கின்ற குறிப்பான ஏதுவாக இந்த ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் என்ற அடைமொழி விளங்குகின்றது என்று கூறுகின்றார். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்தலாகிய அடைமொழி, அந்த இடத்துல கமா போட்டுக்கணும், என்ற அந்த அடைமொழி வந்து நின்று போவதாகிய ஏதுவை சாதிக்கும் குறிப்பேதுவாய் நின்றது என்று கூறுகின்றார். இது மூன்று எழுவாயும் மூன்று பயனிலையும் உடைத்தாய் முதல் நூல் முதற் சூத்திரம் போல முக்கூற்றதாமாறு காண்க. முதல் நூல் முதற் சூத்திரம், சிவஞான போத முதற் சூத்திரம் மூன்று எழுவாய் மூன்று பயனிலை உடையது. அவனவள் அது எனும் அவை மூ வினைவையும் போற்றியதிலேயே என்பது ஒன்று. இன்னொன்று ஒடுங்கி மலத்துள்ளதாம், இன்னொன்று அந்த மாதிரி என்பனார் புலவர். அத மாதிரி இங்கேயும் வந்து நாம மூன்று கூற்றுகளாக இதை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும், தருபவன் ஒருவனை வேண்டும். இது வந்து ஒரு எழுவாயும் ஒரு பயனிலை. அடுத்த கூற்று வந்து ஈருமாகி அனாதிமுத்த சித்திருவாய் மண்ணி நின்று மறுவித்திடும். சுவாமிகள் சொன்ன உரை குறிப்புகள் படி விரிக்க வேண்டியவற்றை நான் விரித்து சொல்கின்றேன், அந்த கொண்டு கூட்டு முறையில் சொல்கின்றேன். ஈருமாகி அனாதிமுத்த சித்திருவாய் மண்ணி நின்று மறுவித்திடும் என்பது இரண்டாம் கூற்று. தானே முதல் என்பது மூன்றாம் கூற்று. இப்படி மூன்று எழுவாயும் மூன்று பயனிலையும் உடைத்தாய் முதல் நூல் முதற் சூத்திரம் போல, இப்படி மூன்று கூறுகளை உடையதாக இந்த சித்தியார் முதற் சூத்திரமும் விளங்குகின்றது. இனி அம்மூன்ற நூல் முதற் கூற்றை 27 செய்யலான் வலியுறுத்துவான் தொடங்கினார். முதல் கூறு என்ன, அவைவ பகுப்புடைய உலகம் தோன்றி இருந்து அழிவதாலே தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை வேண்டி நிற்கும் என்பது முதல் கூற்று. ஆகவே முதல் கூற்றிலே உலகம் முத்தொழில் படுவது என்பது பெறப்படுகின்றது. முத்தொழில் படும் உலகத்தை அஞ்ஞனம் முத்தொழில் படுத்துவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும் என்ற கருத்தும் பெறப்படுகின்றது. இந்த முதல் கூற்றினை முதல் அதிகரணமாக வைத்துக் கொள்கின்றான். அப்ப நாம தெரிந்து கொள்ளலாம், இதுல பல சமயவாதிகள் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் மறுப்பார்கள். உலகம் முத்தொழில் படுவது என்பதே மறுக்கின்றவர்கள் உள்ளனர் உலகாயுதர்கள். உலகம் நிலையானது என்பது அவர்கள் கருத்து. இனி ஒரு சாரார் உலகம் முத்தொழில் படுவதுதான், ஆனாலும் அதை தோற்றுவிக்க ஒருவன் தேவையில்லை என்பார்கள். அவர்களை மறுத்து உலகம் முத்தொழில் படுவது, அதை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டும் அப்படின்னு அங்க வலியுறுத்தம். அப்புறம் வந்து உள்பொருளாய் இருந்து தோன்றும், உள்பொருள்தான் தோன்றும் என்ற தற்காரிய முறைப்படி தோன்றும் சொன்னீர்களே அது பொருந்தாது, இல்பொருள்தான் தோன்றும் என்றும். இனி சிலர் வந்து உள்ளதும் இல்லதும் அல்லாதது தோன்றும் என்றும், உள்ளதும் இல்லதுமாய் இருப்பது தோன்றும் என்றும், இப்படி பல்வேறு ஆட்சேபனைகளை அங்கே அவர்கள் சொல்வார்கள். அவற்றையெல்லாம் மறுத்து முதல் காரணத்தில் சூக்ம நிலையில் உள்ள பொருளே அந்த சக்காரிய முறைப்படி சூழநிலையாகிய தோற்றத்தை எய்தும் என்று வலியுறுத்துகின்ற அருமையான பகுதிகளும் முதல் அதிகரணத்தில் இருக்கின்றன. அவற்றை தான் நாம் காண இருக்கின்றோம் ஒருவர்களாலே. அதன் பிறகு இரண்டாம் அதிகரணத்தில் தான் அவ்வாறு உலகத்தை தோற்றுவிக்கின்ற பரம்பொருள் சிவபெருமானே, அதுதான் சரியான கருத்து, அதனை மறுத்தல் பொருந்தாது அப்படின்னு சிவபெருமான் முதற்கடவுள் என்பதை தக்க சான்றோடு நிலைநாட்டுதல் இரண்டாம் அதிகரணத்தின் கருத்து. மூன்றாம் அதிகரணம் சிவபெருமான் அம்முதற்கடவுள் என்பதை உடன்பட்டு ஏனையோரையும் அவ்வாறு முதற்கடவுள் என்று கூறலாம் என்ற கொள்கை உடைய அநேக ஈஸ்வரவாதிகளை மறுத்து சிவபெருமான் முதற்கடவுள் என்று இரண்டாம் அதிகரணத்தில் பார்த்தோம், அந்த சிவபெருமான் மட்டுமே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்று ஏனையோருடைய முதன்மையை மறுக்க எழுந்தது மூன்றாம் அதிகரணம். ஆக இவற்றையெல்லாம் குருவருளாரே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளர் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவிழிக் கமலங்களை அடியே மனம் ஒளிமைகளாலே போற்றி வளர்த்திக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.